இரண்டு பேர் ஒருமனப்பட்டிருந்தாலொழிய ஒருமித்து நடந்து போவார்களோ? குறிப்பிட்ட அவிசுவாசி சமய நெறிக்கு உதவியாளராக இருக்கிறார். அவர் கிறிஸ்துவர் அல்ல என்னும் ஒரே காரியம் தவிர மற்றவையெல்லாம் அவர் துணைவராகிறதற்கு விரும்பக்கூடியதாகவே இருக்கின்றன என்று சில வேளைகளில் நியாயம் பேசுவதுண்டு. விசுவாசியின் சிறந்த நிதானம் ஓர் அவிசுவாசி என்பதை குறிப்பாகத் தெரிவித்தாலும் 10 இல் 9 காரியங்களில் உள்ளப்பற்றே வெற்றியடைகின்றது. விவாக வேளையில் பீடத்தில் வாக்களிக்கின்ற அந்நிமிஷமே ஆவிக்குரிய மாறுபாடு தொடங்குகின்றது. சமய நெறியின் அனல் குளிர்ந்து போகின்றது. ஒன்றன்பின் ஒன்றாக அரண்கள் இடிந்து விழுகின்றன. இறுதியில் தம்பதிகள் இருவரும் சாத்தான் கருங்கொடியின் கீழ் அடுத்தடுத்து பக்கத்தில் நிற்கின்றனர். மணவிழா கொண்டாட்டத்திலே தானும் உலக சிந்தையானது மனச்சாட்சியையும் விசுவாசத்தையும் சத்தியத்தையும் எதிர்த்து வெற்றி பெறுகின்றது. புதிய இல்லத்தில் ஜபவேளைக்கு நன்கு பதிப்பு கிட்டாது. மாப்பிள்ளையும் பெண்ணும் ஒருவரையொருவர் தெரிந்தெடுத்துக் கொண்டு இயேசுவையோ தள்ளிவிட்டார்கள். அவிசுவாசமுள்ளவர் முதன் முதல் புதிய உறவு முறையில் எவ்வகை எதிர்ப்பும் காண்பிக்க மாட்டார். ஆனால் வேத சத்தியத்தின் பொருளை கவனத்திற்கும் ஆராய்ச்சிக்கும் கொண்டு வந்து அவருக்கு காட்டும் பொழுது உணர்ச்சி உடனே எழும்பிவிடுகிறது. நான் எத்தன்மையுடையவன் என்று அறிந்தே என்னை மனஞ்செய்திருக்கின்றாய். இது முதல் உன் தனிப்பட்ட கருத்துகள் பற்றி என்னுடன் உரையாடுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை அறிந்துகொள் என்று எச்சரிக்கின்றார். விசுவாசி தமது விசுவாசத்தை குறித்து யாதாவது சிறப்புள்ள ஊக்கம் காட்டுவாரானால் அது கிறிஸ்துவ அனுபவத்தில் ஆர்வமில்லாதவர் ஒருவரிடம் அன்பில்லாமல் நடந்து கொள்ளுவது போல் தோன்றும். விசுவாசமுள்ளவர் தம் புதிய உறவு முறையில் தாம் தெரிந்து கொண்டே துணைவருக்கு அவர் சிறிது விட்டுக் கொடுக்க வேண்டும் என்று விவாதிக்கின்றார். சமுதாய முறை உலக முறை வேடிக்கை விளையாட்டுக்களை அவர் ஆதரிக்கின்றார். முதன் முதல் இவ்வாறு செய்வதில் மிகவும் வெறுப்புணர்ச்சி உண்டாகின்றது. ஆனால் சத்தியத்தில் ஆர்வம் குறைய குறைய விசுவாசம் ஐயமாகவும் அவநம்பிக்கையாகவும் மாறிவிடுகின்றது. ஒரு காலத்தில் உறுதியும் மகா நேர்மையுமுள்ளவராயிருந்த விசுவாசி கிறிஸ்துவை உண்மையாக பின்பற்றிச் சென்றவர் இப்பொழுது இருக்கிறபடி ஐயத்தில் ஊசலாடுகின்ற ஆளாகிவிடுகின்றார். ஐயோ, இது அந்த அறிவுகெட்ட மனத்தினால் விளைந்த மாறுதலன்றோ?
உலக உறவு கொள்வது அபாயமுள்ள செயல். இளைஞரான ஆடவரும் மகளிரும் இவ்வகை மனம் நடத்துகின்ற அந்த நாழிகையிலேதானே அவர்களுடைய சமய நெறி அனுபவம் பயன் இவற்றின் வரலாறு முடிவடைகின்றது என்பதை சாத்தான் நன்கறிவான். அவர்கள் கிறிஸ்துவுக்கு நஷ்டமாகிவிட்டனர். அவர்கள் பின்னும் சிறிது காலம் கிறிஸ்துவ வாழ்க்கை நடத்த முயற்சி செய்யலாம். ஆனால் அவர்கள் முயற்சிகளெல்லாம் அதற்கு எதிராக எதிர்த்திசையில் நிலையான செல்வாக்கு பெற்றுவிடுகின்றது. அவர்கள் தங்கள் விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் பற்றி பேசுவது ஒரு காலத்தில் அவர்களுக்கு சிலாக்கியமும் சந்தமும் சந்தோஷமுமாயிருந்தது. ஆனால் தங்கள் வாழ்க்கை நலத்தை எவருடன் பிணைத்திருக்கின்றார்களோ அவர் அதில் ஆர்வம் கொள்ள மாட்டார் என்று அறிந்து அந்தப் பொருளை எடுத்துரைக்க மனமற்றவர்கள் ஆகிவிடுகின்றார்கள். அதன் பலனால் அருமையான சத்தியத்தைப் பற்றிய விசுவாசம் உள்ளத்தில் மடிந்து போகின்றது. சாத்தான் வஞ்சகமாய் அவர்களைச் சுற்றிலும் ஐயவாதம் என்னும் வலையை பின்னிவிடுகின்றான்.
இரண்டு பேர் ஒரு மனப்பட்டிருந்தாலொழிய ஒருமித்து நடந்து போவார்களோ? Amos 3:3. உங்களில் இரண்டு பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒரு மனப்பட்டிருந்தால் பரலோகத்திலிருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும். Matthew 18:19. ஆனால் இங்கே காட்சி எவ்வளவு விபரீதமாயிருக்கின்றது! அவர்களில் நெருக்கமாய் இணைக்கப்பெற்ற ஒருவர் தெய்வபக்தியில் ஈடுபட்டிருக்கின்றார், மற்றவர் அலட்சியமாய் கவலையற்றிருக்கின்றார். ஒருவர் நித்திய ஜீவனுக்குப் போகிற வழியைத் தேடுகின்றார், அடுத்தவர் மரணத்திற்குச் செல்லுகின்ற விரிவான வழியிலிருக்கின்றார். நூற்றுக்கணக்கானோர் குணப்படாத துணைவரை மணந்து கொள்ளுகிறதன் பயனாய் கிறிஸ்துவையும் பரலோகத்தையும் ஐக்கியத்தையும் அற்பமாக மதிக்கலாமோ? அருமை இரட்சகரிடம் சிறிதும் அன்பில்லாதவர் பொருட்டு பரலோக இன்பங்களை இழந்து போக விரும்புகிறதற்கு அதன் மதிப்பு அவ்வளவு அற்பமானதோ?